ஆன்மாவின் பெருந்தன்மையை உணர்த்தி தத்துவ சார்பை நீக்க வேண்டும் என்று அவன் அறிவித்தான். இப்ப நூல்கள்லாம் நமக்கு அறிவிக்கங்க, அதான சொல்லுது நூல்கள்லாம், நம்முடைய திருமுறைகள்லாம் அதான சொல்லுது இல்லையா. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின்னு சொல்லுது, கேட்ட உடனே நான் காதல் செய்து உய்ந்திருந்தனா இல்ல, ஏன்னா அதை வந்து முழுக்க அதனுடைய உண்மையை அறிய முடியல. என்னால ஏற்றளவில் அறிஞ்சிருக்கேன், அனுமானம் மூலமா அறிகிறேன், ஆமா சரிதான், ஆனா அந்த பக்குவம் வரல, காதல் செய்து உய்ய முடியல. உய்தல்னா அசத்திலிருந்து நீங்க சத்துக்கு வா அப்படிங்காரு. சத்துக்கு வந்தாதான் நிலைபேறு கிடைக்கும், நிலைபேறு நிலைபெறுமா எண்ணதியே நெஞ்சே நீ வா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் உணர்த்துறார். சிவபுண்ணியங்கள் தான் உணர்த்துறார். இந்த சிவபுண்ணியங்கள் தான் செஞ்சா அதன் அதை முற்றுவைத்த நிலையிலே சிவபெருமான் ஆச்சாரியனாக வருவான், உனக்கு உணர்த்துவான் அர்த்தம். அவன் வந்து ஆச்சாரியனை வந்து உணர்த்தும் போதுதான் உண்மையிலே ஆன்மா என்ன செய்யும், தத்துவ சார்பை விட்டு சிவச்சார்பை கொள்ளும். அதனால மாணிக்கவாச சுவாமிகளுக்கு நடந்த சிவஞான போதம் வகுப்பு அது வேற. அவர் கேட்டார், சி சிவம் என்பது யாது, ஞானம் என்பது யாது, போதம் என்பது யாதுன்னு. அதுக்கு விடை சொன்ன உடனேதான் அவர் சிவபெருமான் உணர்ந்தார். அந்த விடையை யாரு சொல்ல முடியும், ஏன்னா அது வந்து வாசக தீட்சைங்க, அது வாசக தீட்சை. ஏன்னா தீட்சையில எத்தனையோ வகை ஐயா சொல்லியிருக்காங்கல்ல, அவனுடைய அந்த உபதேசம் அந்த வாசகமே ஒரு தீட்சையா அமைது. மெய்ப்பொருள் உணர்ந்தார், ஆகா சிவபெருமான் குருவா வருவான் சொல்லுவாங்க மும்மல முடியவர்களுக்கு, அப்படிதான் குருவா வந்திருக்காரு நமக்கு சொல்லிட்டு அவருக்கு தாங்க முடியல அந்த அனுபவம். அதனால திருவடி தீட்சை எல்லா தீட்சையும் எழுந்தார் அவர். அந்த மாதிரி ஒரு நிலையில அந்த ஆன்மா இருக்கின்றது. ஆனா அந்த ஆன்மா வந்து எப்படிங்க அப்படின்னா, உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்களில் செழுமே, அந்த மாதிரி ஆன்மாங்க அது மாணிக்கவாச சுவாமிகள். அவள் உணர்த்த உடனே போய் சேர்ந்தாச்சு, தத்துவ சாக விட்டாச்சு சிவச்சாக. அது என்ன ஆன்மாங்க, அதெல்லாம் வந்து பேச முடியாதுங்க. நம்ம வந்து நான்காம் சத்தினிவாதத்தில் இருப்பவர்னு அந்த நூலாசிரியர் சொல்லுவார், பாதகுரடிகள் புராண ஆசிரியர். என்ன முதல் சத்தினிவாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மந்த தரம், அதாவது மிக மிக மந்தம், ஈரவிறகு தீ வைக்கிற மாதிரி, ஈரவிறகு தீப்பற்றுவது மாதிரி மெதுவாதான் பற்றும். என்ன அப்புறம் மந்தம், மந்தம் மந்ததரத்தை விட கொஞ்சம் மேல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, தீவிரம், தீவிரம் மந்தத்துக்கு மந்த குடத்தை உயர்ந்தது தீவிரம். தீவிர தரம்னா மிகவும் தீவிரம், அதி தீவிரமாக இருக்கின்ற நிலை. பஞ்சில தீப்பற்றுற மாதிரின்னு கொள்ளுங்களேன், அதாவது எப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்றது ஒரு வழக்கம் உண்டு. அதாவது மந்த தரம்னா ரொம்ப மந்தம், வாழைத்தண்டு தீப்பற்றுவது போல வாங்க. மந்தம் ஈர விறகு சொல்லுவாங்க, தீவிரம் வந்து காய்ந்த விறகு சொல்லுவாங்க, தீவிரதரம் வந்து கற்பூரம் பஞ்சு இப்படி சொல்லிக்கலாம். நாமளே இந்த பொருள்களை ஏற்றத்தாழ்வு பார்த்து பயன்படுத்திக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மாணிக்கவாச சுவாமிகள், இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே, வைத்தலுமே இல்லையா, கால இடைவெளியே இல்ல, இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே. சுற்றங்கள்லாம் யாருங்க, மாமா சித்தப்பா அங்க மாமா, டெல்லியில உள்ள மாமா, அடுத்த திரையில உள்ள மாமா, இவங்கெல்லாம் விட்டேன்னா இதெல்லாம் விட நெருங்கின சுற்றம் என்னது, தத்துவங்கள். 36 தத்துவங்களின் சார்பையும் விட்டார், வைத்தலுமே விட்டார். அதான் உணர்த்த விட்டு செலுமே, அப்படிப்பட்ட ஆன்மா அது. இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் பாசச்சார்பு திருப்பி இருக்கு. அதான் வேம்பையே தின்னு பழகின புழு, உதாரணம் அருமையா சொல்வாரு, கரும்பின் சுவைய கண்டாலும் திருப்பி அந்த வேம்பை பார்க்க கொஞ்சம் திரும்ப தான் செய்யுமா, வேம்பையும் சாப்பிடுமா சொல்லிட்டு. ஐம்புரியின் சார்பு அப்படி விடமாட்டுக்கு, பிரபஞ்ச அனுபவத்தை நோக்கி கொஞ்சம் திரும்பும். அப்படி திரும்பும் போது அங்க திரும்பாத, இவ்வளவு நிலைக்கு வந்த பிறகு திருப்பி உலக சார்பு கொள்ளாதே அப்படின்னு தொடர்ந்து சாஸ்திர உபதேசம் செய்கிறார் ஆச்சாரியர். அப்ப உணர்த்தப்படுறதாங்க இந்த சாஸ்திர தீட்சை. சிவபெருமான ஆச்சாரனே வந்து சொல்லியாச்சு, திருவடி வச்ச உடனே இவர் நீங்கிட்டாரு, சிவச்சார்பை கொண்டுட்டாரு. நீங்காம கொஞ்சம் பிரபஞ்சத்திற்கும் சிவத்துக்கும் கொஞ்சம் அளவாயிரம் மாதிரி இருக்க ஆன்மாக்கள் இருக்கின்றனவா, அவற்றுக்கு சாஸ்திர தீட்சை தொடர்ந்து செய்தது. அதான் சாஸ்திர உபதேசம், சாஸ்திர உபதேசம். அப்ப உணர்த்த அப்ப உபதேசிக்கப்படுவது சிவஞான போதம். அப்போ அந்த சிவஞான போத பொருள் அனுபவத்தில் உணர்வு அந்த ஆன்மாக்கள். இப்ப ஒரு அறிவு மாத்திரமா அறிந்து கொள்கின்றோம், அப்ப அனுபவத்தில் உணர்கின்றார்கள், உணர்ந்து அந்த பாசச்சார்பை பற்ற கழிக்கின்றார்கள். அப்ப என்ன உணர்த்துறார் அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு, என்ன சொல்றார் அங்கும் இங்கும் அலமருவோருக்கு, என்ன சொல்றார்னா, நீ வந்து பாசஞான பசஞானங்களை முற்றிலும் கைவிடுவாயாக. என்ன தத்துவங்களை சார்ந்துட்டேன்னா அது விடயத்தை தான் காட்டும் இல்லையா. அப்படி நாம ஒன்ன பற்றிய நினைவிலே நீ இருந்தேன்னா அது பசுஞானம், அப்பமும் சிவபெருமான நீ அறிய முடியாது, அப்பமும் சிவபெருமான அறிய முடியாது. பயிற்சி வயதால திருப்பி தத்துவங்களை தான் பற்றுவேன், அது உலகத்தை தான் காட்டும் இல்லையா. அப்போ அந்த நிலையில உலகம் வந்து காட்சிப்படவே கூடாதுங்க. சிவபெருமான ஆச்சாரியனா வந்து ஆன்மாவினுடைய இயல்பை உண்மையை உணர்த்திய பிறகு அந்த ஆன்மா வந்து தத்துவங்களை விட்டு அரண்களில் தான் செல்லணும், சிவத்தை தான் அப்ப அதை தரிசிக்கணும். சிவ தரிசனம் பண்ணுவதற்கு இடைஞ்சலாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, இதுக்கு உலகம் காட்சிப்படுதுன்னு அர்த்தம். இந்த ஆன்மாவுக்கு உலகம் காட்சிப்படவே கூடாது. ஏன்னா ஒரு நேரத்தில் இந்த ஆன்மா ஒன்றைத்தான் அறிய முடியும், அது உங்களுக்கு நல்லா தெரியும். விடயத்தை அறியும் போது கூட ஒரு விடயத்தை தான் அறிய முடியும், அடுத்த விடயத்தை அதுக்கு அப்புறம் தான் அறிய முடியும், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சிவத்தை அறிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சத்தை அறிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அப்ப பிரபஞ்சத்தை அறிகின்றது என்றாலே இது பிரபஞ்சத்தை அனுபவிக்க முற்பட்டுவிடும். எனவே எல்லாவற்றையும் சிவமாக காண வேண்டும் அந்த ஆன்மா. அப்ப பிரபஞ்சம் காட்சிப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க தாங்க சொல்லணும், நம்ம இவ்வளவு நாள் சிந்திச்சிருக்கோம், இதுக்கு விடை சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே வந்து எனக்கு என்ன சொல்லனே தெரியல. சித்தாந்தத்தில் நீங்க தோஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அதுக்கு வந்து பிரபஞ்சம் தெரியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? சிவத்தை சார வேண்டிய நிலையில அவன் உணர்த்துகின்றான், இது உணர்கின்றது. ஆகா, இந்த தத்துவங்களின் சார்பை விட வேண்டியது, சிவபெருமானின் சார்பு தான் கொள்ள வேண்டியது. அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை சாஸ்திரம் படிச்சிருக்கு, அப்ப உணர்வு வேற, இப்ப உணர்வு வேற. இப்ப நல்லா அப்படி பஞ்சில பிடிச்ச மாதிரி, அல்லது விறகுல பிடிச்ச மாதிரி, பஞ்சில பிடிச்ச மாதிரி உடனே விட்டுட்டு போயிரும். இப்ப தான் அனுபவம் ஆனமே இப்ப நாங்க நிகழ்து. அதாவது நூல் நூல் அறிவு வேறு, இப்ப நாமெல்லாம் உணர்வது வேறு. அந்த அனுபவமாக உணர்ந்த ஆன்மாவை நம்ம இப்ப எடுத்துக்கிறோம். ஆச்சாரியன் உபதேசிக்கின்றான், அந்த ஆன்மா அனுபவமாக உணர்கின்றது. இந்த தத்துவங்களின் சார்பு விட வேண்டியது, சிவத்தின் சார்பு கொள்ள வேண்டியது அப்படின்னு உணர்ந்து சிவன் திருவடி கூடுகின்ற சமயத்தில் வந்து அப்படி பிரபஞ்சமும் அப்படி அடையிடையது காட்சிப்படுதுங்க. அப்ப இந்த பிரபஞ்சம் காட்சிப்படுவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? திருவருள், அதேதான், திருவருள் சார்பு இருந்தா திருவருள் வந்து சிவத்தை தான் காட்டும். திருவருளையும் அழிஞ்சிட்டதுன்னா இது உலகம் காட்சிப்படாதே, சிவத்தை எல்லாம் காணும். அப்ப பிரபஞ்சம் தெரியுதுன்னா இது ஆணவமலச்சை கொஞ்சம் சாருது, சார்ந்த அது அந்நியமானவை உணர்த்தி சிவபிராசன் சொல்லிட்டார் இல்லையா. மலச்சார்பு இருந்தா அந்நியமானது தான் உணரும், அனன்யமா இருக்க சிவத்தை உணராது. அதனாலதான் அந்நியமான பிரபஞ்சத்தை காணதுங்க, அந்த ஆணவமல சார்பு தான். ஏன் அந்த ஆணவமல சார்பு வருதுன்னா, தொடக்கமில் காலம் தொட்டே அதுல சார்ந்து சார்ந்து பயிற்சி இருப்பதனால இப்பவும் கூட அந்த சார்பை உடனடியா அந்த ஆன்மாக்களுக்கு விட முடியல. மலச்சார்பு கொள்ளுது, கொள்ளும் போது கொஞ்சம் அப்படி உலகம் காட்சிப்படுது. அதான் தாய்மான சுவாமிகள் கேட்கிறார், அவருக்கு தெரியும், ஆனவன் தான் அந்த பிரபஞ்சத்தை காட்டுறதுன்னு தெரியும். அதை எவ்வளவு நயமா கேட்க, யார் இந்த வேலையை செய்வது அடாடாடா அப்படிங்க. ஆச்சாரியன் வந்து உபதேசி போற சித்தியார உபதேசிச்சிட்டார், அவரு மௌனோபதேசமா உபதேசிருக்கா சித்தியார, உபதேசித்து தத்துவ குப்பையெல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் திருவடி கூடலாம்னு நினைச்சா இப்ப வந்து பிரபஞ்சம் காட்சிப்படுதா? இது யார் இந்த வேலையை செய்யறான்? இந்த மாயா பிரபஞ்சம் இப்ப வந்து தோன்றுகின்றதே, இந்த பிரபஞ்சம் இப்பவும் வந்து ஆதிக்கம் அடைந்த, இதை கொடுத்தது யார், அந்த ஆதிக்கத்தை கொடுத்தது யாருன்னு கேட்கார். ஆதிக்கம் நல்கினவர் யார் இந்த மாயைக்கு அப்படின்னு கேட்பார். என்னன்னா ஆணவமலத்தை சார்ந்ததுனாலே பசுஞானம் தலைப்படுகின்றது, அது பிரபஞ்சத்தை காட்டுகின்றது, பாச ஞானமும் வருகின்றது. கருவிகளை பற்ற போய் தானே பொறிகள் வழியா தானே பிரபஞ்சத்தை பார்க்காரு இல்லையா. அப்ப பாச ஞானம் பசுஞானங்கள் அதை விடு அப்படிங்க. பசுஞானத்தை தாங்க ஊனக்கண்ணு சொன்னார், பாச ஞானத்தை வந்து பாசம்னு சொல்லியிருக்கார். பாசம் சொன்னது பாசஞானம், ஊனக்கன்னு சொன்னது பசுஞானம். இந்த ரெண்டு இருக்க வரை நம்ம சிவத்தை அடைந்து கொண்டிருக்க முடியாது. ஆறாந்து உத்தரத்தை தெளிவாக்கிட்டார். சிவம்ங்கிற பெயர் அவருக்கு எதனால, அவன் பாசஞான பசுஞானங்களால் அறியப்படாதவன், அதனாலதான் சிவம்ங்கிற பெயர். அப்ப இல்லாத பொருள் சொல்லிடாத உள்பொருள், பதிஞானத்தால் அறியப்படும் உள்பொருள் அதான் சத்து அப்படின்னார் இல்லையா. அதனால ஊனக்கண் பாசம் அப்படின்னா ஊனக்கண் என்பது பசுஞானம், பாசம் என்பது பாசஞானம். இந்த ரெண்டாலும் உணர இயலாத பதியை, இந்த ரெண்டையும் வச்சிருக்கிறதுனாலதான் பிரபஞ்சம் காட்சிப்படுது. எனவே இந்த ரெண்டு ஞானத்தால அவனை அறிய முடியாது. இந்த ரெண்டு ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட அந்த பதிப்பொருளை ஞானக்கண்ணில், ஞானக்கண்ண என்ன, அவனுடைய சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு ஞானம், இங்க உள்ள ஞானம் வந்து என்ன அப்படின்னா பதிஞானம், சிவஞானம், திருவருள், அதுதான். அதை கண்ணாக கொண்டுனா அதையே சார்பாக கொண்டு சிந்தை அறிவில், சிந்தைனா சித்தம்னு சொல்லிடாதீங்க, இங்க தத்துவங்களை தான் விட்டாச்சு. சித்தத்துல வச்சுக்கோனா திருப்பி சித்தத்தை கூப்பிடக்கூடாது, ஆனா அது திருப்பி பாசச்சார்பால் ஆயிரும், அது பாசஞானமாக ஆயிரும். இடத்துக்கு ஏற்றபடி பொருள் ஏற்படி கூடல் சிந்தைங்கிறது ஆன்மாவின் அறிவு. அறிவிலே நாடி ஆராய்ந்து அறிவாயாக, நாடின்னு போட்டு முற்றுப்புள்ளி வச்சு சொல்லிட்டார். நாடினா நாடு அப்படின்னு பொருள், உன் அறிவிலே ஆராய்ந்து அறிவாயாக. ஆன்மாவினுடைய அறிவிலே சிவத்தை தரிசிக்க வேண்டும். அதான் எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் பயில் புதல்வா நவிலக்கேல் சொல்வார் இல்லையா. ஆன்மாவில தான் அவன் அந்த கூத்த திருக்கூத்தை ஏற்றுக்கொள்கின்றான். ஆன்மாவானது தனது ஞானத்திலே, ஞானத்தில் வைத்து சிவத்தை அறிய வேண்டும். ஆனா தன்னுடைய ஞானத்தை மட்டும் வச்சுட்டு அறிய முடியுமா? அவனுடைய ஞானத்தை சார்பாக கொண்டு ஆன்ம ஞானத்திலே சிவஞானம், சார்பாக விளங்க அந்த சிவஞான கண் கொண்டு அந்த சிவத்தை தரிசிக்க வேண்டும். என்ன அந்த ஆன்மா சொல்றார், அந்த ஆன்மா சிவத்தை தரிசிக்க முடியலையே சுவாமி, உணர்த்துறீங்க, இடையிடையில பிரபஞ்சம் வந்து காட்சிப்படுற, இது என்ன இது அப்படின்னு கேட்கார். அப்ப சொல்றாரு, நீ பாசஞான பசஞான சார்பை விட்டுரு. சார்பை விடுறதுன்னா எப்படி, உன்னோட சார்பை விட்டுட்டு தனியா இருக்க முடியாது, எதையாவது சார்ந்துதான் இருக்க முடியும். ஆன்மாவால துறவு சொல்லிட்டு அதான் துறவுல சொன்னாரு, எல்லாத்தையும் விடு விடு விடுன்னு சொன்ன. ஏன் சொன்ன தெரியுமா, அவனை பற்றுவதற்காக தான் சொன்னார். ஏன்னா உன்னால எதையும் விட்டுட்டு தனியா இருக்க முடியாது, ஒன்பது குரல்ல விடு விடுன்னு சொன்னது காரணம், எதையுமே சாராத நிராதாரமான பொருள் ஒன்று இருக்கு, அதை பற்றும் பொருட்டு இத்தனையும் விடுவாயாக. அது மாதிரி நீ இந்த சார்பில் அழுந்து, இந்த சார்பில் அழுத்தம் குறைய போய் தான் உன்னால தனியா இருக்க முடியாது, அந்த சார்பு வந்து ஒட்டுது, பிரபஞ்சம் காட்சிப்படுது. நீ இந்த சிவஞான சார்பில் அழுந்து சிவஞானத்தையே கண்ணாக கொள், அது ஒன்றையே பரம தாரகமாக கொள். அது என்னங்க சிவஞானம், வெறும் அறிவு ரீதியா பேசுறீங்க, பக்தி ரீதியா பேசுறோம், அந்த ஞானத்தை அருள்னு சொல்றோம். ஏன்னா அவன் ஞானத்தை வச்சு வேற எதையுமே செய்ய மாட்டான், நமக்கு அருள் மட்டும் தான் செய்வான். அப்ப அவனுடைய அருளில் அழுந்துன்னு சொல்லும் போது இன்னும் நமக்கு எவ்வளவு இன்பமா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஞானத்தில் அழுந்துன்னு சொல்றதை விடவும் அந்த சிவபெருமானுடைய திருவருளில் அழுந்துன்னு சொல்லும் போது, அதான் அவன் ஞானத்தாலே அவந்தால் வணங்கி சொல்லாம அவன் அருளால் சொல்லும் போது நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஞானம். அதுதான் இருந்தாலும் அது அருள் அல்லவா செய்கின்றது, எவ்வளவு காலம் எவ்வளவு பிறவிகளில் நம்மை வந்து நம்ம செய்கின்ற தீவினைகள் எல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படி இருந்து நம்மளை நீ எப்படியும் போ அப்படின்னு சொல்லி விட்டுவிடாமல் நம்மளை தொடர்ந்து வளர்த்து வந்து இந்த நிலைக்கு அந்த ஆன்மாவை ஆக்கி இருக்கின்றது. சரியக்கிரியாவை எல்லாம் முற்றுவித்து சொன்ன மாதிரி இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்திரிவாதத்தெல்லாம் வருவிச்சு அந்த ஆன்மாவுக்கு இப்போ ஞானாசிரியனாக வந்து உணர்த்தி இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஆன்மா வந்து பழையபடி அந்த பிரபஞ்ச சார்பு கொள்ள போகும்போது அதையும் பொறுத்து கொண்டு அதற்கும் உபாயம் கூறி அதை பத்தி கவலைப்படாத, சார்பு விடுறது கஷ்டம்தான், அதனாலதான் திரும்பி போற, ஆனால் நீ இந்த அருளிலேயே அழுந்தினால் உனக்கு வந்து எந்த இடையூறும் வராது. அந்த சிவஞானத்தையே கண்ணாக கொண்டு அதிலே அழுந்தி அந்த சிவபெருமானை சிவபெருமான ஆகிய எம்மை தரிசிப்பாயாக. குரு வேற சிவம் வேற இல்ல, இந்த குரு அப்படி உபதேசம் பண்றார், சிவபெருமானாக எம்மை தரிசிப்பாயாக. உன்னுடைய சிந்தையிலே அதாவது உன்னுடைய அறிவிலே ஞானக்கண்ணில் சிவஞானத்தையே திருவருளைய கண்ணாக கொண்டு அழுந்தி நாடி ஆராய்ந்து அறிவாயாக அப்படின்னா சிவதரிசனம் செய்வாயாக அப்படின்னா. அப்படி சிவதரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இடையிடையே பிரபஞ்சம் வந்து காட்சிப்படும், இதான் அவர் பண்ற உபதேசம். இந்த உபதேசம் பண்ணும் போது அந்த ஆன்மா தன்னுடைய அறிவில் தன்னுடைய அறிவு அப்படியே திருவருளை அழுந்தி சிவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சிவத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஒரு இன்ப உணர்வு கிடைக்கின்றது. அந்த இன்ப உணர்வு இருக்கும் போது அப்ப இந்த பிரபஞ்சம் இடையிடையே காட்சிப்படும். நம்ம நிலையில வச்சு சொல்லலாம், நாங்க நாம வந்து சந்தியாவந்தனம் பண்றோம், தீட்சை பெற்று காலையில் அனுஷ்டானம் மாலையில் அனுஷ்டானம் பண்றோம் வைங்களேன், அல்லது வீட்டில் ஒரு பூஜை பண்றோம், அப்ப ஒருமித்து மனம் ஒருமித்து நம்ம பாசஞானத்தெல்லாம் விடல, பாசக்கருவி வாயில தான் பண்றோம், அப்ப மனம் ஒருமித்து பூஜை பண்ணணும் நினைக்கும், அப்ப நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் ஏதாவது குறுக்கிடும் பாத்தீங்களா, என்ன பையன் எங்க போனா, அவன் வந்தானா வச்சானா, அவன் வீட்டுல அவங்க எங்க போனாங்க வந்தாங்க என்னைக்கு வருவேன் சொன்னாங்க, இந்த மாதிரி உலக சிந்தனைகள்லாம் அப்ப வந்து நமக்கு குறுக்கிடும் பாத்தீங்களா. அந்த மாதிரி நிலையில அந்த மேலான ஆன்மா மேலான நிலையிலும் அப்படி இடையூறுகள், சிவபெருமானே தரிசிக்கின்ற ஒரு நிலை, நாம வந்து விக்கிரகங்கள் மூலமாக படங்கள் மூலமாக தரிசிக்கும், சாஷா சிவபெருமானே தரிசிக்கக்கூடிய நிலை, சிவ தரிசனம் பண்ணக்கூடிய நிலையில அவனுடைய அருளையே தாரகமாக கொண்டு அவனையே தரிசிக்கின்ற அந்த நிலையிலையும் இந்த மாதிரி இடையூறுங்க பிரபஞ்சம் வந்து இடையிடையே காட்சிப்படுது. அப்படி பிரபஞ்சம் காட்சிப்படும் போது அந்த பிரபஞ்சத்தை என்ன நினைக்கணுமா, பிரபஞ்சமே உன்னால எனக்கு எந்த சார்பும் கிடையாது, உன்னால எனக்கு நிலைத்தன்மையே கிடையாது, எத்தனை பிறவிகள் ஒன்று நான் இருந்து உழண்டுட்டேன், மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்து இறந்து என்னை போட்டு நீ உழட்டின எவ்வளவோ உழல வச்சாச்சு, இன்னும் நான் உன்னை சார்ந்து உழல வேண்டுமா, நீ எதை மாதிரி அப்படின்னா சும்மா ஒரு ஜாலம் காட்டுற மாதிரி, காணல் நீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீர் அல்லது தாகத்தையும் தணிக்காது, ஆனா அதுவும் ஒரு நீர், தாகத்தை தணிக்கக்கூடிய நீர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதான் உரா துணை தேர் அப்படிங்கறது என்னன்னா அப்படி பறந்து தெரிஞ்சு அப்படி இல்லாம போயிரும், அப்படிப்பட்ட காணல் நீர் போல இந்த உலகம் நினைக்கணுமா, அப்ப பிரபஞ்சம் தோன்றும் போது அப்படி நினைக்கணுமா, நினைச்சா அந்த பிரபஞ்ச காட்சி மறையும், பிரபஞ்சம் தோன்றும் போது ஆஹா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, ஓஹோ இதுவரை பயின்று வந்த பிரபஞ்சமா இப்ப எப்படி இருக்கு, பார்த்து நாளாச்சு எப்படி இருக்குன்னு அப்படி பாத்திரக்கூடாது அந்த ஆன்மா, என்ன திருப்பி ஒரு பிரபஞ்சத்துக்கு போயிட்டு வருமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நினைக்காத அந்த ஆன்மா நினைக்குமா, எல்லா பிறவிகளை பத்தி ஞானம் அதுக்கு வந்துடும், புல்லாகி பூடாகி சொல்லிட்டு அந்த ஆன்மா இல்லையா, அதனால அந்த ஆன்மா அதை என்ன நினைக்கும் அப்படின்னா, உரா துணை தேர்த்தன விரைந்து மறையக்கூடிய காணல் நீர் அப்படின்னு நினைக்கும், நினைச்சதுன்னா அந்த பிரபஞ்ச காட்சி அகலும், அப்ப மலச்சார்பா கண்டுட்டுன்னு அர்த்தம், அது மலச்சார்பு இருக்க போய் தானே பிரபஞ்சம் காட்சிப்பட்டது, பிரபஞ்சத்தை காணல் நீர்னு சொல்லிட்டா மலச்சக்தி ஒடுங்கிடும் இல்லையா, மறுபடியும் அந்த சிவதரிசனம் நிகழும், இந்த பிரபஞ்ச காட்சி நீங்கினவுடனே மறுபடியும் சிவதரிசனத்தில் நிலைத்து நிற்கும். நிலைத்து நிற்கும்போது இந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை திருப்பி ஒரு தடவை பார்த்த உடனே, ஆஹா, இந்த பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவு துன்பங்களை தந்தது அப்படின்னு நான் வந்து இல்லையா, கொஞ்சம் வெயில்ல வெயில் கூடமே அலைஞ்சவன் வந்து ஒரு மரத்து நிலையில ஒழுங்க பிறகு அப்படி லேசா சரி வெளியே எப்படி இருக்குன்னு பாப்பேன் அப்படின்னு போனாங்க, நீங்க திருப்பி அந்த வெயில் வருதுன்னா திருப்பி குடு குடு மரத்து நிலையில வந்துருவோம் பாத்தீங்களா. அப்போ அந்த மரத்து நிலையில எப்படி இருக்கும், அப்போ இன்னொரு மறுபடியும் அந்த மரத்து நிலையில் குளிர்ச்சி தரும் இல்லையா, குளிர்ச்சியா இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகம் இடையிடே காட்சிப்பட்டு அந்த உலக துன்பங்கள் எல்லாம் நினைவுக்கு வர, இது விரைந்து மறைகின்ற காலல் நீர் போன்றது, துன்பம் தருவது அப்படின்ன உடனே அது நீங்கின உடனே திருப்பி அந்த சிவபெருமான அது தரிசிக்கும் அல்லவா, அப்போ அந்த சிவபெருமான திருவடி குளிர்ச்சி தரும் நிழல் போல விளங்குகின்றது. தன் நிழலாம் பதின, பதிங்கிற இடத்துல சிவம் தான் அதுக்கு பொருள், இந்த இடத்துல திருவருள்னு பொருள்படணும், வேற ஒண்ணும் இல்ல, வேற பொருளா அது சிவபெருமானுடைய ஞானம் தானே. பதிங்கிற இடத்துல திருவருள்னு கொள்ளணுங்க, உருவ நிலையில வச்சு சொல்லும்போது திருவடின்னு கொள்ளணுங்க, அந்த திருவடி இருக்கின்றதே அவனுடைய திருவடி, அது குளிர்ச்சி தரக்கூடிய நிழல் போல குளிர்ச்சி தரும். அப்ப உலகம் வந்து வெப்பத்தை தருகின்றது அப்படின்னு அர்த்தம், வெப்பம்னா இந்த இடத்துல துன்பம், குளிர்ச்சினா இன்பம், உலகம் அப்படி வெப்பத்தை தரக்கூடியது துன்பத்தை தரக்கூடியது. அதான் சொல்றாரு இப்படி சிவதரிசனம் பண்ணிட்டு இருக்காரு தாய்மான சுவாமிகள். அப்ப அப்படி பிரபஞ்ச காட்சி வந்து இந்த மாயா பிரபஞ்சம் வந்து இடையூறு செய்து இடையிடையே, அப்பதான் சொல்றாரு இந்த நிலையில இருந்து சொல்றாரு, ஆதிக்கம் நல்கினவர் யார் இந்த மாயைக்கு, என்ன அறிவந்து இடம் இல்லையோ, சிவதரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் சிந்தையில் ஞானக்கண்ணினில் நாடிக்கிட்டு இருக்கேன் சிவபெருமான, இந்த அறிவிலேயே வந்து இந்த மாய பிரபஞ்சம் காட்சிப்படணும், என்ன அறிவன்றி இடம் இல்லையோ அப்படிங்காரு. அப்ப அந்த பிரபஞ்சத்தை என்ன நினைச்சுனுங்க, காணல் நீர் மாதிரி நினைச்சுன்னு சொல்லிருக்கு பாத்தீங்களா. அப்ப சொல்லுவாரு, அந்த புஷ்பமும் காணலின் நீரும் ஒரு அவசரத்து உபயோகமோ அப்படின்னு கேட்பாரு. என்ன ஆகாயப்பூவாலையும் ஒரு அவசரத்துக்கு பயன்படுமோ, இல்ல காணல் நீர் அவசரத்துக்கு பயன்படுமோ, ஒன்னுக்கும் பயன்படாது அதெல்லாம். அந்த மாதிரி இந்த உலகம் அப்படி எப்படி வச்சிருக்காரு பாருங்க சாத்திர கருத்தை. இந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து எனக்கு தரிசனம் கொடுத்துருக்கும் போது இந்த பிரபஞ்சம் வந்து இடையிடையே கொடுக்குகின்றதே, இதற்கு இந்த ஆதிக்கத்தை வழங்கியவர் யார், இவ்வளவு காலம் என்ன ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்த பிரபஞ்சம் இன்னமெல்லாம் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுது, இதை அதுக்கு வழங்கியவர் யார், அப்ப மலச்சக்தி அப்படிங்கறத அங்க கொள்ளணும். ஆதிக்கம் நல்கினவர் யார் இந்த மாயைக்கு, என் அறிவன்றி இடம் இல்லையோ, சிவதரிசனம் நிகழ்கின்ற என் அறிவிலேயே வந்து இந்த பிரபஞ்சம் காட்சிப்படணும், அந்தர புஷ்பமும் காணலின் நீரும் ஓர் அவசரத்து உபயோகமோ, போதித்த நெறியையும் மயக்குதே. சோர்மான் போதிச்சிருக்காரு ஐம்புல வேடரின் வளர்ந்து அணி அயர்ந்தனை அப்படின்னு போதிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து காட்சிப்படுத, போதித்த நெறியையும் மயக்குதே, அபயம் நான் புக்க இடம் தோற்றிடாமல், பொய்யான உலகத்தை மெய்யாய் நிறுத்தி என் புந்திக்குள் இந்திர சாலம் சாதிக்குதே, இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வாய். அந்த உபாயம் தாங்க ஒன்பதாம் சூத்திரம், இதனை வெல்லவும் உபாயம் நீ தந்தருள்வாய். உபாயம் சொல்றார், என்ன உபாயம், பிரபஞ்சம் இடையூறு பண்ணுதான் இடையிடல வந்து அதை காணல் நீர் மாதிரி நினைத்திரு, அது நீங்கிரும், நீங்கனா சிவதரிசனம் உனக்கு கிடைக்கும். அந்த சிவதரிசனம் நிலைபெற்று இருக்க வேண்டும்னா நீ ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியர் அந்த ஆன்மாவுக்கு அறிவுரை பண்ணுதார். என்ன காரியம் பண்ணணும் தெரியுமா, இந்த இடையிடையே வருகின்ற இந்த பிரபஞ்ச உபத்திரவம் இது நீங்கி சிவதரிசனத்தில் நீ நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் பஞ்சாக்கிரத்தை ஜபிப்பாயாக அப்படின்னார். பஞ்சாக்கிரதம் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை தருகின்றது. அப்ப பஞ்சாங்கரத்தை ஜெபிக்கும் போது அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும், எகரமாகிய நமக்கு பற்று கோடியது, சிகர மகரங்கள் தானே ஒழிய நகர மகரங்கள் அல்ல, நம்ம மகரத்தை சார ஆரம்பிச்சிட்டோம்னா அங்க மகரம் வந்து என்ன ஆயிரும், மகரம் நகரமாயிரும். நாம நேர்வழியில் இருக்க வரையும் அது பராசக்தியா இருக்கும், நாம கொஞ்சம் அப்படி மரத்தை சார்ந்தோம்னா அதுவும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கணும். அப்படியா, நீ அப்படி வரையா, சரி சரி நானும் இப்படி ஆயிடுறேன் அப்படின்னு ஆயிரும். ஆகையினாலே நமக்கு பற்றுக்கோடு எதுங்கிற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதனால பஞ்சாக்கரத்தை விதிப்படி பஞ்சாக்கரத்தை ஜபிக்க வேண்டும். ஐயா சொன்னாங்க நல்லவேளை நான் தப்பிச்சிட்டேன், ஐயா ரொம்ப அவசரமா போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காரியமா வெளியே போயிட்டாங்க, அல்லது ஒன்பதாம் சூத்திரம் சொல்லுங்க ஐயா விதிப்படி என்ன சொல்லுதேன்னு கேட்போம், அந்த விதிப்படிங்கிறதுக்கு அப்படின்னாங்க, நிற்கும் முறை ஓது முறையெல்லாம் எப்படி சொல்லுதேன்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் பொதுவாக அதெல்லாம் போறது இல்லைங்க, ஏன்னா நம்ம அடிப்படையா முதல்ல படிக்கிறோம், அதனால அடிப்படை அளவில் படிச்சுக்கிடுவோம் அது ஒண்ணு. ரெண்டாவதுங்க இந்த விதிப்படி ஓதுதல் நிற்கும் முறை ஓது முறை இதெல்லாம் நான் இன்னும் உணர வேண்டும், உணர வேண்டிய நிலையில தான் இருக்கேன், பெரியவங்க சொல்லி ஏதோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்ச உடனே நான் அதை சொல்லி நான் இது பண்றேன் விரும்பல, ஏனென்றால் அது ஏதேனும் பிழைகள் வரக்கூடும் என்கிற அச்சம் எனக்கு எப்போதுமே உண்டு, பிழைகள் வரும்னு உறுதியாக சொல்லல, அது ரொம்ப பெரிய விஷயம், அது நுணுகின விஷயம், ஒன்பதாம் சூத்திரத்துக்கு இன்னொரு வகுப்பு ஒதுக்கினா தான் அது முடியும். இப்ப பாருங்க சரியா போயிட்டு நேரம், ஒன்பதாம் சூத்திரத்துக்கு ஒரு வகுப்பு ஒதுக்கினா தான் அது முடியும், ஆனால் நான் பெரும்பாலும் அப்படி போவது கிடையாது. அப்படி இதை விரிவா பார்த்தா பத்த விரிவா பார்க்கணும், பதினொன்னு இன்னும் விரிவா பார்க்கணும், அது கேட்கவங்களுக்கு கஷ்டம், அடுத்த விஷயம் சொல்றவங்களுக்கே கஷ்டம், தாம் முறையாக உணர்ந்து அதை பிறருக்கும் முறையாக உணர்த்துவதுங்கிறது நான் அடிப்படையாளோட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஐயா அவர்கள் வந்துட்டார்கள் இப்ப தான் சொல்லிட்டு இருந்தோம். அது ஐயா அவர்களை போன்றவர்கள் தான் சொல்லணும், அவர்களால் தான் சொல்ல முடியும். ஆகையினாலே ஒன்பதாம் சூத்திர சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது சிவ ஆச்சாரியன் உபதேசித்தபடி இது பாசஞான பசுஞானத்தினால் சுவர்மானை அறிய முடியாது என்பதை உணர்ந்து அந்த சிவஞானத்தையே பற்றுக்கோடாக தன்னுடைய அறிவுக்கு கொண்டு தன்னுடைய அறிவிலே சிவஞானம் பற்றுக்கோடாக சிவத்தை தரிசிக்க வேண்டும். அப்படி சிவத்தை தரிசிக்கும் போது பிரபஞ்சம் இடையிடையே காட்சிப்படுமாயின் இந்த பிரபஞ்சமானது விரைந்து அழியக்கூடிய காணல் நீர் என்று கருத வேண்டும். கருதினால் அப்பொழுது அந்த பதிஞானம் பதி தன் நிழலாக குளிர்ச்சிதரும் நிழலாக விளங்கும். இந்த நிலை நீடித்து இருக்க வேண்டுமானால் இந்த பதிஞானத்தில் இருந்து கொண்டு சிவத்தை தரிசித்தது அந்த தரிசன நிலை நீடித்து இருக்க வேண்டும் என்றால் விதிப்படி அஞ்செழுத்தை ஜபிக்க வேண்டும் என்று என்பதுதான் இந்த ஒன்பதாம் சூத்திர கருத்து என்று கூறி இந்த அளவிலே இந்த ஒன்பதாம் சூத்திர சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். திருச்சி தம்பலம் நம பார்வதிபதயே நகர மகாதேவ.